إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد இன்றைய இந்த பாட வகுப்பில் முஸ்னத் அஹ்மத் என்ற கிரந்தத்திலே 2669வது இலக்கத்திலே வரக்கூடிய ஒரு ஹதீஸை வாசித்து அதோடு சம்பந்தப்பட்ட ஒரு சில விடயங்களை பார்க்கலாம் என நினைக்கிறேன். இந்த ஹதீஸை அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். ஒருமுறை அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதேபோன்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரே வாகனத்திலே பயணம் செய்து கொண்டிருந்தார். அந்த பயணத்தின் போது அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள், யா குலாம், பையனே, இன்னி முஅல்லிமுக கலிமாத்தி, நான் ஒரு சில வாசகங்களை உனக்கு கற்றுத்தரப்போகிறேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு சில விடயங்களை சொல்லிக் கொடுத்தார். அதிலே முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விடயம் என்னவென்றால், இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக், நீ அல்லாஹுவை பாதுகாத்துக்கொள். அல்லாஹுவை பாதுகாத்துக்கொள் என்றால் அல்லாஹை நாம் பாதுகாக்க வேண்டிய எந்த ஒரு தேவையும் கிடையாது. அவனை எந்த விதமான தீங்கும் அண்டுவதில்லை, அவனை யாரும் எந்த ஒரு தீங்கும் செய்ய முடியாது. அல்லாஹை பாதுகாப்பது என்றால் அல்லாஹினுடைய கட்டளைகள் தடைகள் தொடர்பில் நீ உன்னை பாதுகாத்துக்கொள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லிக் கொடுக்கிறார். நீ இப்படி அல்லாஹுனுடைய விடயங்களை பாதுகாத்தால் யஹ்ஃபலுக, அல்லாஹு தஆலா உன்னையும் பாதுகாப்பார். அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஹ்ஃபலில்லாஹ தஜிதுஹு துஜாஹக, நீ அல்லாஹுனுடைய விடயங்களை பாதுகாத்துக்கொள். அப்படி பாதுகாத்துக் கொள்வேயானால் அவனை நீ உனக்கு முன்னால் கண்டுகொள்வாய். வஇதா ஸஅல்த ஃபஸ்அலில்லாஹ், நீ ஏதாவது ஒன்றை கேட்க விரும்பினால், உனக்கு ஏதாவது தேவைகள் இருந்தால் நீ அல்லாஹ்விடத்திலேயே கேள். நீ உதவி தேட நாடினால் அல்லாஹுவை கொண்டே நீ உதவியை தேடு. வேறொரு அறிவிப்பிலே, தாரஃப் இலைஹி ஃபிர்ரகா யாரிஃபுக ஃபிஷ்ஷித்தா, உனக்கு இலகுவாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில், நீ மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ்வை நீ அடிக்கடி ஞாபகம் செய்து கொள், அவனோடு நீ நெருங்கிக் கொள். அப்படி நீ அல்லாஹ்வை அந்த சந்தர்ப்பத்திலே ஞாபகம் செய்தால், அந்த சந்தர்ப்பத்தில் நீ அவனுக்கு நெருக்கமாக இருந்தால், அவன் கஷ்டமான வேளையிலும் உனக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருப்பான். அந்த கஷ்டத்திலும் நீ அல்லாஹ்வை அறிந்து கொள்வாய். தொடர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஅலம் அன்னல் உம்மத லவிஜ்தமஉ அலா அயன்ஃபஉ. ஒரு விடயத்தை நீ நன்றாக அறிந்து கொள், முழு சமுதாயமும் ஒன்று சேர்ந்து, அதாவது உனக்கு ஏதாவது நன்மையான விடயத்தை செய்ய வேண்டும் என்று முழு சமுதாயமும் ஒன்று சேர்ந்தாலும், லம் யன்ஃபஉக இல்லா பிஷைஇன் கதபல்லாஹு லக், அல்லாஹு தஆலா உனக்கு எதனை ஏற்கனவே விதித்திருக்கிறானோ, எதனை அல்லாஹு தஆலா தன்னுடைய பதிவு புத்தகத்திலே பதிவு செய்து வைத்திருக்கிறானோ, அதனை தவிர அவர்கள் வேறு எந்த விதமான நலவும் உனக்கு செய்ய முடியாது. வல விஜ்தமஉ அலா அன் யதுர்ரூக் லம் யதுர்ரூக இல்லா பிஷைஇன் கத் கதபல்லாஹு அலைக். அதே போன்று முழு சமுதாயமும் சேர்ந்து உனக்கு ஒரு தீங்கு செய்ய நாடுகிறார், அவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு தீங்கு செய்ய நாடினாலும், அல்லாஹு தஆலா ஏற்கனவே விதித்திருக்கின்றதை தவிர வேற எந்த விதமான ஒரு தீங்கும் உனக்கு செய்ய முடியாது. ருஃபியாத்தில் அக்லாம், பேனைகள் உயர்த்தப்பட்டு விட்டன. வஜுஃபதி சுஹஃப், அதே போன்று ஏடுகளெல்லாம் சுருட்டப்பட்டு விட்டன என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சாச்சாவின் மகனான அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு சில விஷயங்களை இந்த சந்தர்ப்பத்தின் போது கற்றுக் கொடுத்தார்கள் என்று அந்த செய்தியிலே பார்க்க முடிகிறது. இதிலே மிக முக்கியமான சில விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார். இது ஒவ்வொன்றும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டிய, நாம் நம்பி செயல்பட வேண்டிய விடயங்கள். எனவே இதிலே முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், அல்லாஹ்வினுடைய விடயத்திலே நீ உன்னை பாதுகாத்துக்கொள் என்று சொல்கிறார். அல்லாஹ்வினுடைய விடயம் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அல்லாஹ் இரண்டு விதமான விடயங்களை எங்களுக்கு தந்திருக்கிறார். ஒன்று, அல்லாஹு தஆலா எங்களுக்கு சுமத்தி இருக்கக்கூடிய கடமைகள், கட்டளைகள். அப்ப இந்த கடமைகள் கட்டளைகளை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். இன்னொன்று, அல்லாஹு தஆலா எங்களுக்கு விதித்திருக்கக்கூடிய வரம்புகள், தடைகள். இந்த தடைகள் விடயத்திலும் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் நாங்கள் அல்லாஹுடைய விடயங்களிலே பாதுகாப்பாக இருப்பது என்பது. ஒரு சில சோதனைகள் வந்தாலும், ஒரு சில சிக்கல்கள் வந்தாலும், அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஏவி இருக்கக்கூடிய கட்டளையிட்டிருக்கக்கூடிய விடயங்களை நாம் விடுவதற்கு முயற்சி செய்யக்கூடாது. முடிந்தவரை அதனை செய்வதற்கு முயற்சி செய்வது. அதே போன்று ஒரு சில சோதனைகள், ஒரு சில தடைகள், எங்களுடைய மனோ இச்சைக்கு அப்பாற்பட்ட சில விடயங்கள் வரும். அவைகளை நாங்கள் செய்யும்போது எங்களுடைய மனம் ஆவலாக இருக்கும். ஆனால் அல்லாஹு தஆலா தடுத்திருக்கிறான் என்பதற்காக சில சோதனைகள் வந்தாலும் நாங்கள் அதனை செய்யாமல் இருப்போம். இதனை நாங்கள் செய்வதை அல்லாஹு தஆலா எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறோம். இதனை நாங்கள் நடைமுறைப்படுத்தினால் அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். நீங்கள் பல சோதனைகளுக்கு மத்தியிலும் அல்லாஹ் உங்களுக்கு போடப்பட்ட அல்லாஹ்வினால் போடப்பட்ட கட்டளைகளை நிறைவேற்றுகிறீர்கள் என்றால் அதனால் ஏற்படக்கூடிய ஒரு சில விளைவுகளை அல்லாஹு தஆல பாதுகாப்பான். அதே போன்று ஒரு சில தடைகள், இதனை நீங்கள் வரம்பு மீறாமல் நடந்து கொள்கிறீர்கள், நீங்களும் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள், உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்கிறீர்கள் என்றால் அதனால் ஏற்படக்கூடிய பிழையான விளைவுகளில் இருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாத்து அதன் மூலமாக உங்களுக்கு நலவுகளை ஏற்படுத்தி தருவான் என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அல்லாஹ்வினுடைய விடயத்திலே பாதுகாக்கின்ற விடயங்களில் முதலாவது நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால் இந்த ஐந்து நேர தொழுகை. இதுதான் ஒரு நாளைக்கு நாங்கள் அடிக்கடி அல்லாஹ்வினுடைய விடயத்திலே கவனம் செலுத்துகின்ற ஒரு விடயம். இந்த ஐந்து நேர தொழுகையை பொறுத்தவரையில் இதனை பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை எங்களிடத்திலே வர வேண்டும். அல்லாஹு தஆலா ஐந்து நேர தொழுகையை எங்களுக்கு கடமையாக்கி அதன் மூலமாக 50 நேர தொழுகையினுடைய நன்மையை தருவதற்காக அல்லாஹு தஆலா காத்து கொண்டிருக்கிறார். முதலாவது எங்கள் மீது கடமையாக்கப்பட்டது 50 நேர தொழுகை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சிபாரிசின் மூலமாக அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்ததன் காரணமாகத்தான் அடிக்கடி அல்லாஹ்விடத்திலே அவர்கள் போய் சிபாரிசு செய்து 5 நேரமாக அந்த தொழுகை குறைத்து கொண்டு வந்தார்கள். 50 நேரம் கடமையாக்கப்பட்ட தொழுகை 5 நேரமாக குறைத்தார். அந்த இடத்திலே தொழுகையினுடைய நேரங்கள் தான் குறைக்கப்பட்டதை ஒழிய கூலி குறைக்கப்படவில்லை. இந்த 5 நேர தொழுகையை நாங்கள் சரியாக பேணி பாதுகாத்தால் எங்களுக்கு 50 நேர தொழுகையை பாதுகாத்த அந்த கூலியே அல்லாஹு தஆலா தருகிறார். எனவே இந்த தொழுகை விடயங்களிலே நாங்கள் கவனிக்க வேண்டிய பல அம்சங்கள் இருக்கின்றன. தொழுகையை உரிய நேரத்திலே தொழுவது, அதற்கான உதூகள் சீராக இருப்பது, அந்த தொழுகையில் ஓதக்கூடிய அந்த துஆக்கள் சரியாக ஓதப்படுவது, அந்த தொழுகையின் போது சரியாக அல்லாஹ்வினுடைய சிந்தனையிலே அந்த தொழுகையை நிலைநாட்டுவது, அதே போன்று ஆண்களாக இருந்தால் ஜமாஅத்து தொழுகைக்கு சமூகம் அளித்து அந்த தொழுகையை நிலைநாட்டுவது, பெண்களாக இருந்தால் அவர்களுடைய வீடுகளில் அதுவும் உள் அறைகளிலே அவர்கள் அந்த தொழுகையை நிலைநாட்டுவது, இவைகளெல்லாம் அந்த தொழுகையிலே நாங்கள் மிக முக்கியமான விடயங்களாக இருக்கின்றன, கவனிக்க வேண்டிய விடயங்கள். உரிய நேரத்திலே அந்த தொழுகைகள் தொழப்பட வேண்டும். இதுதான் இந்த தொழுகையை பாதுகாக்கின்ற அந்த லட்சணம். இந்த சகல விஷயங்களும் சீராக இருந்தால்தான் எங்களுடைய தொழுகை பாதுகாப்பாக இருக்கிறது என்பது அர்த்தம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் எங்களை நோக்கி சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், ஹாஃபிது அல ஸலவாத் வஸ்ஸலாத்தில் வுஸ்தா, நீங்கள் எல்லா தொழுகைகளையும் பாதுகாத்து கொள்ளுங்கள். இங்கே அல்லாஹு தஆலா ஹாஃபிது, அதனை தொடர்ச்சியாக நீங்கள் பாதுகாருங்கள் என்று அல்லாஹ் சொல்றார். எல்லா தொழுகையும் நீங்கள் பாதுகாப்பதோடு வஸ்ஸலாத்தில் வுஸ்தா, விசேடமாக அசர் தொழுகையும் நீங்கள் நல்ல முறையிலே பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றார். எனவே இது முஸ்லிம்களுடைய பிரதான கடமை. இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபன் மௌகூதா, நிச்சயமாக இந்த தொழுகை மூமின்கள் விசுவாசிகள் மீது நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமையாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். நேரம் இருக்கிறது, ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரம் இருக்கிறது. ஆனால் எங்களிடத்திலே ஒரு சிலர் இந்த நேரங்களை கவனிக்கிறார்களா இல்லையா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. அதிலும் விசேடமாக சுபஹ் தொழுகை, சுபஹு தொழுகை என்பது மிக மிக முக்கியமான ஒரு தொழுகை, பல அருள்களை பெற்றுத்தரக்கூடிய தொழுகை. அதன் மூலமாக அது ஜமாஅத்தோடு நிறைவேற்றுவதன் மூலமாக எங்களுடைய இரவு நேரத்தில் முழுவதும் நாங்கள் நின்று வணங்கிய அந்த கூலி கிடைக்கக்கூடிய ஒரு தொழுகை. அதை ஜமாஅத்தோடு நிறைவேற்றுகின்ற பொழுது அல்லாஹ்வினுடைய பொறுப்பிலே ஒரு மனிதனை ஆக்குகின்ற தொழுகை சுபஹு தொழுகை. ஆனால் இந்த சுபஹு தொழுகையினுடைய நேரம் அதிகமானவர்களுக்கு தவறுவதை நாங்கள் உணர்கிறோம். சரியான அந்த உரிய நேரத்திலே தொழுவதில்லை. சுபஹு தொழுகையினுடைய உரிய நேரம் என்ன? சுபஹுனுடைய அதான் சொன்னதிலிருந்து சூரியன் உதயமாகும் வரைக்கும் தான் அதற்குரிய உரிய நேரம். ஆனால் இன்று உள்ள இந்த சமுதாயத்திலே நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம், இரவு நேரங்களில் பொழுதுபோக்குகளிலே நேரத்தை கழிக்கிறார்கள், அல்லது தொலைபேசிகளிலே நேரத்தை கழிக்கிறார்கள். 12, 1 மணி, 2 மணிக்கு தூங்கச் செல்கிறார்கள். சுபஹுக்கு நேரத்துக்கு எழும்புவது கிடையாது. சூரியன் உதயமானத்துக்கு பிறகு அவர்கள் எழும்பக்கூடிய அந்த நேரத்திலே அந்த சுபஹை கலா செய்கின்ற அந்த நிலைமையைத்தான் நாங்கள் அவதானிக்கிறோம். உண்மையான விசுவாசியிடத்தில் இந்த தன்மைகள் இருக்கக்கூடாது. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, சுபஹுக்கு அதற்குரிய அந்த நேரத்துக்கு நாங்கள் அந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடிய ஒரு தன்மை எங்களிடத்திலே வர வேண்டும். ஆண்கள் ஜமாஅத்து தொழுகைக்கு வந்து அந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்கு முழு முயற்சி செய்ய வேண்டும். எங்களுடைய வாழ்நாளிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உழைத்தாலும் நாங்கள் வந்து முழு நாளிலும் உழைக்கக்கூடிய எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பணங்கள் செல்வத்தை விட சுபஹு தொழுகை அன்றைய நாள் நாம் ஜமாஅத்தோடு தொழுதால் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அது ஈடு இணை இல்லாதது. அதிலே கிடைக்கக்கூடிய நன்மைகள் நாங்கள் செய்ய முடியாத ஒரு நன்மையை செய்தால், ஒரு அமலை செய்தால் கிடைக்கக்கூடிய நன்மைகள். அதிலே நாங்கள் ஒவ்வொருவரும் கவனம் செலுத்த வேண்டும். உரிய நேரத்திற்கு அந்த தொழுகைகள் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனின் விசுவாசிகளை பற்றி சொல்லும்போது வல்லதீனஹும் அலா ஸலவாதிஹிம் யுஹாஃபிழூன், உண்மையான விசுவாசிகள் அவர்களுடைய அந்த தொழுகைகளை பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் முஃமினூன் என்ற அத்தியாயத்திலே தெளிவாக சொல்கிறார். எனவே இந்த தொழுகை சரியான முறையில் எங்களிடத்திலே பாதுகாக்கப்பட வேண்டும். இதைவிட ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகை விடயத்திலே சொன்னார்கள். நான் சொல்லக்கூடிய இந்த குர்ஆன் வசனமாக இருந்தாலும் சரி, ஹதீஸாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்களே, இஹ்ஃபல், நீ பாதுகாத்துக்கொள், அல்லாஹ்வினுடைய விடயத்திலே நீ உனது அல்லாஹ்வினுடைய கட்டளைகள் விடயத்தில் நீ உன்னை பாதுகாத்துக்கொள் என அந்த வாசகத்தை சொன்னார்களே, அதே வாசகம் இந்த சகல குர்ஆன் வசனங்களிலும் இருக்கிறது. ஹாஃபிது, பாதுகாத்துக்கொள். அதே போன்று விசுவாசிகள் யுஹாஃபிதூன், பாதுகாப்பார்கள். அதே போன்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி இப்னு ஹிப்பான் என்ற கிரந்தத்திலே 1467 இலக்கத்திலே பதிவாகி இருக்கிறது. அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். ஒருமுறை அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே தொழுகையை பற்றி ஞாபகப்படுத்தினார். அதிலே சொன்னார்கள், மன் ஹாஃபல அலைஹா, யார் இந்த தொழுகைகளை சரியாக பேணி பாதுகாக்கின்றார்களோ, கானத் லஹு நூரன் வ புர்ஹானன் வ நஜாத்தன் யௌமல் கியாமா, மறுமை நாளில் அது ஒளியாக வரும். அதே போன்று அந்த தொழுகை அந்த மனிதனுக்கு ஒரு ஆதாரமாக வரும். அதே போன்று அந்த மனிதனை பாதுகாக்கக்கூடியதாக அந்த தொழுகை வரும் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வமன் லம் யுஹாஃபிஸ் அலைஹா, யார் இந்த தொழுகையை பேணி பாதுகாக்கவில்லையோ, லம் யகுல்லஹு புர்ஹான், அவருக்கு மறுமை நாளில் எந்த ஒரு ஆதாரமும் இருக்காது. வலா நூர், அவருக்கு ஒளியும் கிடைக்காது. வலா நஜாத், மறுமை நாளிலே அவர் தப்பவும் முடியாது. வகான யௌமல் கியாமா, இதைவிட பாரதூரமான அம்சம் என்னவென்றால், மறுமை நாளில் அவர் இருப்பார் மா காரூன் வ ஹாமான் வ ஃபிரௌன் வ உபய் இப்னு கலப். இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய எதிரிகள் கடந்து போயிருக்கிறார்கள், அழிந்து போயிருக்கிறார்கள். அதிலே மிக முக்கியமானவன் ஃபிரௌன். அதே போன்று ஹாமான், ஃபிரௌனுடைய படை தளபதி. காரூன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே இருந்து ஒரு பெருமை பிடித்தவன். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இருந்த இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய ஒரு எதிரி உபய் இப்னு கலப். இவர்களோடு இந்த தொழுகையை பாதுகாக்காதவர்கள் அவர்கள் மறுமை நாளிலே எழுப்பப்படுவார்கள் என்ற ஒரு செய்தியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எவ்வளவு ஒரு பாரதூரமான ஒரு செய்தி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, இந்த தொழுகையை பேணி பாதுகாக்கக்கூடியவர்களுடைய விடயத்திலே அவர்களுக்கு வெற்றி இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது, மறுமை நாளில் ஒளி இருக்கிறது. மறுமை நாளில் அந்த தொழுகை அவருக்கு ஒரு ஆதாரமாக இருக்கும், அவர் தப்பித்துக் கொள்வார். ஏனென்றால் ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கிறோம், அல்லாஹு தஆலா ஒரு மனிதனை விசாரிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே முதலாவது பார்ப்பான் தொழுகை. அந்த தொழுகை சரியாக சீராக இருந்தால் அந்த மனிதனின் திரையில் நடந்திருக்கக்கூடிய ஏனைய சின்ன சின்ன தவறுகள், பிழைகள் இதெல்லாம் இருக்கும், அல்லாஹு தஆலா கணக்கெடுக்கவே மாட்டான், அப்படியே மன்னித்து விட்டு விடுவான். ஏன்? தொழுகை சரியான சீரான ஒரு அமைப்பில் இருக்கிறது, சிறிய தவறுகளெல்லாம் கணக்கிலே எடுக்கப்படாது. அதே நேரத்தில் இந்த தொழுகை சீராக இல்லை, இந்த தொழுகை சரியான முறையிலே பேணி பாதுகாக்கப்படவில்லை, அது அலட்சியம் செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அல்லாஹு தஆலா ஏனைய நன்மைகளை கூட அல்லாஹ் கணக்கெடுக்க மாட்டார். வேறு வேறு நன்மைகளை அவர் செய்திருப்பார், ஆனால் தொழுகையிலே அவர் தவறுவிட்டதன் காரணமாக ஏனைய நன்மைகளுக்கு கூட அவருக்கு பாதுகாப்பு கிடையாது. எனவே இந்த தொழுகைதான் ஒரு முஸ்லிமனுடைய ஒரு ஆதாரம், அவனுக்குரிய ஒரு ஒளி, அவனுக்குரிய ஒரு பாதுகாப்பு. இது சரியாக பாதுகாக்கப்படவில்லை என்றால், இதனுடைய அம்சங்கள் பேணப்படவில்லை என்றால், பேணுவது என்றால் என்னவென்று நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். தொழுகையினுடைய நேரம் பேணப்பட வேண்டும், அதனுடைய உது துப்புரவுகள் பேணப்பட வேண்டும், அதனுடைய ஆண்களாக இருந்தால் ஜமாஅத்து தொழுகை அதற்குரிய அந்த ஹக் கொடுக்கப்பட வேண்டும், தொழுகையிலே ஓதக்கூடிய அந்த துஆக்கள் சரியாக இருக்க வேண்டும், தொழுகையினுடைய நிலைகள் ருக்கு சுஜூது சரியாக பேணி பாதுகாக்கப்பட வேண்டும், தொழுகையிலே அல்லாஹ்வினுடைய சிந்தனை சரியாக இருக்க வேண்டும். இதுதான் அந்த தொழுகையினுடைய முழுமையான பாதுகாப்பு. இது இருந்தால் அந்த வெற்றி இருக்கிறது, இது இல்லாவிட்டால் அங்கே அவருக்கு உத்தரவாதம் கிடையாது, அவருடைய ஏனைய நன்மைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. அது சரியாக பேணி பாதுகாக்கப்படவில்லை என்றால் ஆதாரமும் இருக்காது, வெற்றியும் இருக்காது. அதே போன்று மறுமை நாளிலே ஒளி தேவைப்படும், ஒளி கிடைக்காது. அந்த ஒளி அணைந்து போயிருக்கும் ஒரு சிலருக்கு, யாருக்கு அணைந்து போயிருக்கும் என்றால் நயவஞ்சகர்களுக்கு. நயவஞ்சகர்களுக்கு சரியான ஒளியே வராது. நயவஞ்சகர்களுடைய தன்மை என்னவென்றால், சுபஹ் தொழுகை அவர்களுக்கு பாரமாக இருக்கும், இஷா தொழுகை அவர்களுக்கு பாரமாக இருக்கும். சுபஹ் தொழுகைக்கு அவர்கள் ஜமாஅத்திற்கு வரமாட்டார்கள். அவர்களுடைய மறுமையினுடைய நிலைமை என்ன? அவர்களுக்கு ஒளி கிடைக்காது. அவனவே விசுவாசிகளை பார்த்து சொல்வார்கள், கொஞ்சம் எங்களையும் நோக்கி நீங்கள் திரும்பி பாருங்கள். அலம் நகுன் மாக்கும், அதாவது உலகத்திலே நாங்கள் உங்களோடு இருக்கவில்லையா? எங்களுக்கு ஒளி இல்லாமல் இருக்கிறது, உங்களுடைய ஒளியிலிருந்து எங்களுக்கும் தாருங்கள், நாங்களும் அந்த ஒளியினூடாக வருகிறோம் என்று அவர்கள் சொல்வார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த ஒளி கொடுக்கப்படாது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறார். எனவே இந்த தொழுகையின் மூலமாகத்தான் ஒரு முஸ்லிமுக்கு தேவையான மறுமையினுடைய அந்த ஒளி கிடைக்கும். சரியாக அந்த மோமின், அந்த விசுவாசி அந்த தொழுகையை பாதுகாத்தால் மறுமை நாளில் அவரை காணும் பொழுதே எங்களால் விளங்கி கொள்ள முடியும், அவருடைய ஒளியை வைத்து எங்களால் விளங்கி கொள்ள முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உதுவை சரியாக பேணி பாதுகாத்தால், அந்த உதுவை சரியாக செய்தால் எந்த அளவு அவர்களுடைய உதுவை அவர்கள் செய்கிறார்களோ அதே ஒளியாக இருக்கும் என்றார். அந்த தொழுகையை சரியாக பேணி பாதுகாக்கின்ற பொழுது அவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹினுடைய பிரகாசம் மறுமை நாளிலே கிடைக்கும். அது யாருக்கு கிடைக்காது என்றால் நயவஞ்சகர்களுக்கு, இந்த தொழுகையினுடைய ஏனைய அம்சங்களை பாதுகாக்காதவர்களுக்கு அது கிடைக்காது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். எனவே இதைவிட பாரதூரமான ஒரு விஷயம், மறுமை நாளில் நாங்கள் நல்லவர்களோடு இருக்க வேண்டும். அது மிக மிக முக்கியமானது. ஒவ்வொரு நபிமார்களும் அல்லாஹ்விடத்திலே கேட்ட விடயம் என்னவென்றால், அதாவது எங்களை நல்லவர்களோடு நீ சேர்த்துவிடு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், வத்தவஃபனி மினஸ் ஸாலிஹி, எங்களை அதாவது நல்லவர்களோடு நீ மரணிக்க செய்துவிடு என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் போது அவர்களுடைய இறுதி வார்த்தை என்ன? இலர் ரஃபீகில் ஆலா, வானத்தை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உயர்வான அந்த நண்பர்களோடு சேர்த்துவிடு. அந்த உயர்வான நண்பர்களோடு இருந்தால்தான் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அவர்களோடு இருந்தால்தான் நாங்கள் அவர்களோடு சேர்ந்து சோனம் போகலாம். ஆனால் நாங்கள் காரூனோடோ அல்லது ஃபிரவுனோடோ அல்லது ஹாமானோடு அல்லது உபைபின் ஹலஃபோடு எழுப்பப்பட்டால், அவர்களோடு இருந்தால் அவர்கள் எங்கு போவார்களோ அங்குதான் நாங்கள் செல்ல வேண்டி வரும். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா எவ்வளவு கடுமையான தண்டனைகளை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான் என்பதை எங்களால் சொல்ல முடியாது. அல்லாஹ் அல் குர்ஆனில் பல விடயங்களை அவர்களை பற்றி சொல்கிறான், அவர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அவர்களோடு நாங்கள் சேர்ந்தால் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அதே தண்டனைகளை நாங்களும் அனுபவிக்க வேண்டி வரும். எனவே அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாக்க வேண்டும். எனவே இந்த தொழுகை பிரதானமான ஒரு அம்சம். இப்படி அல்லாஹ்வினுடைய கட்டளைகள் தொழுகையை போன்று ஏனைய எவ்வளவோ விஷயங்களிலே வியாபித்திருக்கிறது. அந்த கட்டளைகளையும் சரியாக பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். உதாரணத்திற்கு நோன்பு. இந்த நோன்பை பேணி பாதுகாப்பவர்கள் அதிகமானவர்கள் இருப்பார்கள். ஆனால் ஒரு சிலர் தங்களுடைய தொழிலை காட்டி, தங்களுடைய ஏனைய உலக விஷயங்களை காட்டி அவர்கள் தொழுகையை பேணி பாதுகாக்க மாட்டார்கள். ஜகாத் சரியாக நிறைவேற்ற மாட்டார்கள். தங்களுடைய பொருளாதாரத்திலே வீழ்ச்சி ஏற்பட்டுவிடும். நாங்கள் அதிகமாக கணக்கு பார்த்து கொடுத்தால் அங்கே குறைவு ஏற்பட்டுவிடும் என்பதற்காக ஒரு சிலர் பின்வாங்குவார்கள். எனவே இவர்களெல்லாம் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு அவர்களுக்கு கிடைக்காது. அல்லாஹ்வினுடைய ஒவ்வொரு கட்டளைகளிலும் ஒவ்வொரு தடைகளிலும் நாங்கள் அல்லாஹ்வினுடைய விடயத்தை பாதுகாத்தால் அடுத்ததாக அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாப்பான் என்பதுதான் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி. இது ஒவ்வொரு விடயங்களிலும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்கிறார், நீங்கள் அல்லாஹ்வினுடைய விடயத்திலே சீராக இருந்தால் அல்லாஹ்வும் உங்களுடைய விடயத்திலே சீராக நடந்து கொள்வார். அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லக்கூடிய ஒரு சில வசனங்களை பாருங்கள். வஅவ்ஃபூ பிஅஹ்தி ஊஃபி பிஅஹ்திக்கும், என்னிடத்திலே நீங்கள் செய்த அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுங்கள், நான் உங்களுக்கு செய்த ஒப்பந்தத்தை நான் நிறைவேற்றுகிறேன். அல்லாஹ் சொல்கிறார், அல்லாஹ்விடத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்பந்தம் செய்திருக்கிறோம், நாம் அவனை ரப்பாக ஏற்று செயல்படுவோம். இதுதான் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் செய்த ஒப்பந்தம். அல்லாஹ் எதனை சொல்கிறானோ அதற்கு நாங்கள் சரணடைவோம். இதுதான் அல்லாஹுடைய விடயத்திலே நாங்கள் செய்துவிட்டு வந்திருக்கக்கூடிய ஒப்பந்தம், இந்த ஒப்பந்தத்தை நீங்கள் நிறைவேற்றினால் அல்லாஹ் சொல்கிறான், நானும் உங்களுக்கு அந்த என்னுடைய ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவேன். அல்லாஹுடைய ஒப்பந்தம் என்ன? நீங்கள் சரியாக நடந்தால் உங்களுக்கு சுவர்க்கம் இருக்கிறது. ஆறுகள் கீழால் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பெருமதியான சுவனம் உங்களுக்கு இருக்கிறது, இதனை நான் தருவேன் என்பது அல்லாஹுடைய ஒப்பந்தம். எனவே அந்த ஒப்பந்தத்தை நீங்கள் நிறைவேற்றினால் அல்லாஹ் உங்களோடு செய்த அந்த ஒப்பந்தத்தை அல்லாஹ் நிறைவேற்றுவான். இதனை அல்லாஹ் சொல்கிறான். அதே போல் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் என்னை ஞாபகம் செய்யுங்கள், நான் உங்களை ஞாபகம் செய்வேன் என்று அல்லாஹ் சூரத்துல் பக்ரா என்ற அத்தியாயத்தினுடைய 152 வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறார், அல்லாஹ்வை நாங்கள் அடிக்கடி ஞாபகம் செய்தால் அல்லாஹ்வும் எங்களை ஞாபகம் செய்வார், நாம் தனியே அல்லாஹ்வை ஞாபகம் செய்தால் அல்லாஹ்வும் தனியே எங்களை ஞாபகம் செய்வார், நாங்கள் ஒரு கூட்டத்துக்கு மத்தியிலே அல்லாஹ்வை ஞாபகம் செய்தால் அல்லாஹ்வினுடைய வல்லமைகளை பற்றி சொன்னால் அல்லாஹ்வினுடைய சிறப்புகளை பற்றி நாங்கள் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ்வும் எங்களுடைய விடயங்களை பற்றி ஒரு கூட்டத்துக்கு மத்தியிலே ஞாபகம் செய்வதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். எனவே இங்கும் நீங்கள் அல்லாஹ்வை ஞாபகம் செய்தால் நானும் உங்களை ஞாபகம் செய்வேன் என்பது அல்லாஹ்வினுடைய ஒரு வாக்குறுதி. அதே போல் அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், நீங்கள் அல்லாஹுக்கு உதவி செய்தால் அல்லாஹு தஆலாவும் உங்களுக்கு உதவி செய்வான். இதுவும் அல்லாஹுனுடைய வாக்குறுதி. அல்லாஹுக்கு நாங்கள் எந்த விதமான உதவியும் செய்ய தேவையில்லை. அல்லாஹ் எந்த விதமான தேவையும் மற்றவன், அல்லாஹு சமத், அல்லாஹுக்கு எந்த விதமான ஒரு தேவையும் கிடையாது. அல்லாஹ் எங்களிடத்திலே எதிர்பார்க்கக்கூடிய உதவி என்னவென்றால், இந்த உலகத்திலே அல்லாஹுனுடைய மார்க்கத்துக்கு நாம் செய்யக்கூடிய உதவி. அதே போன்று இந்த உலகத்திலே ஒரு மனிதன் பசியோடு வந்தால் அவனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய உணவு அல்லாஹுக்கு நாம் செய்யக்கூடிய உதவி. ஒரு மனிதன் தாகத்தோடு வந்தால் அவனுக்கு செய்யக்கூடிய உதவி அல்லாஹுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு உதவி. அதே போன்று ஒரு மனிதன் ஏதாவது ஒரு தேவையோடு இருக்கிறான் என்றால், அந்த தேவையை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இருக்கிறது என்றால் அதுவும் நாங்கள் அல்லாஹுக்கு செய்யக்கூடிய உதவி. ஒரு மனிதன் நோயாளியாக இருக்கிறான், அந்த நோயாளியை போய் நாம் விசாரிக்கிறோம், அந்த நோயாளியை நாம் பார்க்கிறோம், ஆறுதலான நல்ல வார்த்தைகளை சொல்லுகிறோம், எங்களுடைய கையிலே இருக்கக்கூடிய ஒரு உதவி அவருக்கு நாம் செய்துவிட்டு வருகிறோம் என்றால் அது நாம் அல்லாஹுக்கு செய்யக்கூடிய ஒரு உதவி. அதனால்தான் அல்லாஹு தஆலா மறுமை நாளில் ஒரு மனிதனை பார்த்து, அதாவது பசியோடு இருந்தவனுக்கு உணவு கொடுக்காத, தாகத்தோடு இருந்தவனுக்கு நீர் கொடுக்காத, நோயாளியாக இருந்தவனுக்கு அந்த நோயை விசாரிக்க செல்லாத ஒரு மனிதனை பார்த்து அல்லாஹு தஆலா மறுமையிலே கேட்கிறான், நான் பசியோடு இருந்தேன், நீ ஏன் எனக்கு உணவு தரவில்லை? அவர் கேட்பார், யா அல்லாஹ், உனக்கு எப்போது பசி ஏற்பட்டது? நீ எப்போது என்னிடத்திலே உதவி கேட்டாய் பசிக்கிறது என்று நான் உணவு தருவதற்கு? அப்படி ஒன்று நடக்கவில்லை. அல்லாஹ் சொல்லுவான், இந்த மனிதன் இந்த சந்தர்ப்பத்திலே பசியோடு இருக்கிறான் அவன் என்பதை நீ உணர்ந்திருந்தாய், அல்லது அவன் வந்து உன்னிடத்தில் உதவி கேட்டான், நீ எந்த விதமான உதவியும் செய்யவில்லை, அந்த இடத்திலே நீ உதவி செய்திருந்தால் என்னை நீ கண்டிருப்பாய். அதே போன்று ஒவ்வொரு விடயங்களுக்கும் அல்லாஹ் சொல்கிறான், தாகத்தோடு வந்த மனிதனுக்கு நீர் கொடுக்கவில்லை, நோயாளியை நீ விசாரிக்க செல்லவில்லை, விசாரிக்க சென்றிருந்தால் அந்த இடத்தில் நீ என்னை கண்டிருப்பா என்றெல்லாம் அல்லாஹு தஆலா சொல்கிறார். இதுதான் இந்த உலகத்திலே நாங்கள் அல்லாஹுக்கு செய்யக்கூடிய உதவி. எங்களுக்கு 1000 கஷ்டங்கள் இருக்கலாம், எங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், என்றாலும் எங்களுடைய பிரச்சனைகளை மறந்து, எங்களுடைய ஒரு சில கஷ்டங்களை மறந்து, அவைகளை நாங்கள் ஒரு பக்கம் வைத்துவிட்டு பிறர்களுடைய அந்த தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கும் பொழுதுதான் அல்லாஹுக்கு நாங்கள் உதவி செய்தவர்களாக மாறுகிறோம். இந்த உதவியை நாங்கள் அல்லாஹுக்கு செய்தால் அல்லாஹு தஆலா எங்களுக்கு தரக்கூடிய வாக்குறுதி என்னவென்றால், என் சுருக்கும், அல்லாஹு தஆலா உங்களுக்கு உதவி செய்வான், வயுசபித் அக்தாமக்கும், உங்களுடைய கால் பாதங்களை அல்லாஹு தஆலா உறுதிப்படுத்துவான் என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே அல்லாஹ்வினுடைய ஒவ்வொரு விஷயங்களிலும் சரியாக நாங்கள் நடந்து கொள்வதன் மூலமாக அல்லாஹ்வினுடைய உதவி, அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு, அவன் தரக்கூடிய அந்த வெற்றி, இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அல்லாஹு தஆலா தரக்கூடிய அந்த வெற்றியும் பாதுகாப்பும் நிச்சயமாக எங்களுக்கு இருக்கிறது. ஏனெனில் எங்களை பொறுத்தவரையிலே முழுக்க முழுக்க அல்லாஹ்வினுடைய உதவி தேவைப்பட்டவர்களாக, அவனுடைய உதவியை சார்ந்தவர்களாகத்தான் நாங்கள் இருக்கிறோம். அல்லாஹ் எங்களை பாதுகாக்கவில்லை என்றால், அவன் எங்களுக்கு உதவி செய்யவில்லை என்றால், எங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் இருக்க முடியாது. அல்லாஹ்வினுடைய உதவி நாங்கள் நினைத்து விடக்கூடாது. அல்லாஹ் நேரடியாக வந்து எங்களுக்கு அப்படி உதவி செய்வது என்று நாங்கள் நினைத்து விடக்கூடாது. ஒன்று, அல்லாஹ் இந்த உலகத்திலே மனிதர்களின் மூலமாக எங்களுக்கு உதவிகளை செய்வான். அல்லது ஒரு சில சந்தர்ப்பங்களில் அல்லாஹ்வினுடைய வானவர்கள் இருக்கிறார். அந்த வானவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் எங்களை சுற்றி கொண்டுதான் இருக்கிறார். அந்த வானவர்களின் மூலமாக கூட அல்லாஹ்வினுடைய உதவி கிடைக்கலாம். இதனை நாங்கள் அறிய முடியாது. அல்லாஹ்வினுடைய விடயங்களிலே நாங்கள் சரியாக நடப்பதன் மூலமாக அந்த வானவர்களுடைய உதவி எங்களை வந்து சேரும். அல்லாஹு தஆலா நிச்சயமாக தருவான். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் உணர்ந்திருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அருமை தோழர்கள் உணர்ந்தார்கள். எப்படி உணர்ந்தார்கள்? பத்ர் யுத்தம், ஆயிரக்கணக்கான எதிரிகள், ஆயுத பலம் இல்லை, வாகன பலம் இல்லை, அந்த எதிரிகளை அவர்கள் முகம் கொடுக்கிறார்கள். அல்லாஹு தஆலா எப்படி உதவி செய்தான்? 3000க்கு மேற்பட்ட 5000க்கு மேற்பட்ட மலக்குமார்களை இந்த பூமிக்கு இறக்கி அந்த அருமை தோழர்களுக்கு உதவி செய்தான். அதனால் தான் ஒரு சில நபித்தோழர்கள் என்ன சொல்கிறார்கள், ஒரு எதிரியை நாங்கள் வெட்டுவதற்கு நாங்கள் வாள்களை ஓங்குவோம், அவர் அப்படியே வெட்டப்பட்டு அப்படியே முன்னால் விழுவார், நாங்கள் வெட்டுவதற்கு முன்னாலே அவர் வெட்டப்பட்டு கீழே விழுந்து விடுவார் என்று அருமை தோழர்கள் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். இது யார் மூலமாக கிடைக்கக்கூடிய உதவி? மலக்குமார்கள் மூலமாக அல்லாஹு தஆலா செய்த உதவி. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு முடிந்து விடுமா என்று கேட்டால் முடியாது. நாங்கள் அல்லாஹ்வினுடைய விடயத்தில் முயற்சி செய்தால், அதற்காக நாங்கள் பாடுபட்டால், நிச்சயமாக அந்த உதவி அல்லாஹு தஆலா எங்களுக்கும் தருவான். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், லஹு முஅக்கிபாத்துன் மின் பைனி யதைஹி வ மின் கல்ஃபிஹி யஹ்ஃபலூனஹு மின் அம்ரில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மலக்குமார்கள் அவர்களுக்கு முன்னாலும் இருக்கிறார்கள், அவர்களுக்கு பின்னாலும் இருக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய கட்டளைப்படி அவர்களை அவர்கள் பாதுகாக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஒருவேளை அது எங்களுக்கு கிடைக்கலாம். நாங்கள் சரியாக நடப்பதை பொறுத்து நிச்சயமாக எங்களுக்கு கிடைப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. உதாரணத்திற்கு சொல்லுவதாக இருந்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார். யார் இரவிலே ஆயத்துல் குர்சி என்ற அந்த வசனத்தை ஓதிக்கொண்டு தூங்கினால் அல்லாஹ்விடமிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒருவர் இருப்பார். அந்த இரவு முழுக்க அந்த மனிதரை அவர் பாதுகாப்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இதனை எங்களுடைய கண்ணால் நாங்கள் பார்க்க முடியாது. அவருடைய பாதுகாப்பு எப்படி இருக்கும்? அவர் எங்கே இருந்து பாதுகாப்பார்? அவருடைய எதிலிருந்து அந்த அவருடைய பாதுகாப்பு, எந்த அளவு அவருடைய பாதுகாப்பு, இது எதுவுமே எங்களுக்கு தெரியாது. எங்களுடைய கண்ணால் அவர்களை நாங்கள் பார்க்க முடியாது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஆயத்துல் குர்சி ஓதினால் ஒரு பாதுகாக்கக்கூடிய ஒரு வானவர் அவர்களை பாதுகாப்பார். அல்லாஹ்வினுடைய அந்த மலக்குமார்கள் எங்களை சூழ இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, ஒவ்வொரு மனிதனோடும் ஒரு மலக்கும் இருக்கிறார், ஒவ்வொரு மனிதனோடும் ஒரு ஷைத்தானும் இருக்கிறார். எனவே நாங்கள் அல்லாஹ்வினுடைய விடயங்கள் சார்ந்து
அல்லாஹ்வுடைய விடயங்களை சரியாக பாதுகாத்து கொண்டு நாங்கள் சென்றால் மலக்குமாருடைய உதவி எங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய விடயங்களிலே நாங்கள் வரம்பு மீறி அவனுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளிலே நாங்கள் பொடுபோக்கு செய்தால், ஹராம்களை நாங்கள் செய்தால், அங்கே ஷைத்தானுடைய அந்த ஆதிக்கம் எங்கள் மீது அதிகரிக்கும். இது எங்களுடைய கண்களின் ஊடாக நாங்கள் பார்க்கிறோம். எனவே எங்களை சூழ இந்த மலக்குமார்கள் இருக்கிறார்கள். நாங்கள் சுபகு தொழுகைக்கு வந்தால் ஜமாஅத்து தொழுகைக்கு மலக்குமார்கள் வருகிறார்கள். யார் யார் வந்திருக்கிறார்கள், பெயர் பதிவு செய்யப்படுகிறது, அதனை எடுத்துக்கொண்டு அல்லாவிடத்திலே அவர்கள் செல்லுகிறார்கள். யார் யார் வந்திருக்கிறார்களோ அவர்களை பற்றி புகழ்ந்து பேசுகிறார்கள். மீண்டும் அசர் தொழுகைக்கு அடுத்த மலக்குகள் வருகிறார்கள். ஏற்கனவே சுபகு தொழுகைக்கு வந்தவர்கள் அவர்கள் அசர் தொழுகையிலும் கலந்து கொண்டு விட்டு அவர்கள் ஏறி செல்கிறார்கள். மீண்டும் சுபகு தொழுகைக்கு வேறு மலக்குமார்கள் வருகிறார்கள். ஏற்கனவே அசருக்கு வந்தவர்கள் சுபகு தொழுகைக்கு ஏறி செல்கிறார்கள். ஏறி செல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் அவர்கள் அல்லாஹ்வை சந்தித்து எங்களை பற்றி அல்லாஹ்விடத்திலே புகழ்ந்து சொல்கிறார்கள். இன்னார் வந்தார், இன்னார் வந்தார், போகும்போதும் தொழுது கொண்டிருந்தார், வரும்போதும் தொழுது கொண்டிருந்தார். யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும்? சுபகு தொழுகை ஜமாஅத்தோடு கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு கிடைக்கும். அசர் தொழுகை ஜமாஅத்தோடு அந்த தொழுகையிலே கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு அது கிடைக்கும். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே போய் எங்களை பற்றி சொல்ல போகிறார். ஆனால் எங்களுடைய கண்களுக்கு தெரியாது, அவர்கள் ஜமாஅத்து தொழுகையிலே கலந்து கொள்கிறார்களா இல்லையா, எத்தனை பேர் கலந்து கொள்கிறார்கள், இது எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஆனால் அன்றாடம் இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால் தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், நல்ல விசுவாசிகள், அதாவது எவர்கள் எங்களுடைய ரப்பு அல்லாதான் என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையிலும் அதனை சரியாக நடைமுறைப்படுத்தினார்களோ அவர்களுடைய மரண தருவாயில் அவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய அந்த மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். இறங்கி அவர்களிடத்திலே சொல்லக்கூடிய வார்த்தை நல்ல வார்த்தை, சலாம் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபித் துன்யா வல்லாகிறார், நாங்கள் இந்த உலகத்திலும் உங்களுடைய நெருங்கிய நண்பர்களாக இருந்தோம், மறுமை நாளிலும் நாங்கள் உங்களுடைய நெருங்கிய நண்பர்களாக இருப்போம் என்று அவர்கள் சொல்கிறார். எனவே அந்த மலக்குமார்கள் உலகத்திலும் எங்களோடு நெருங்கித்தான் இருக்கிறார்கள். நாங்கள் உண்மையிலே அல்லாஹ்வுடைய விடயங்களுக்கு சரணடையக்கூடியவர்களாக இருந்தால் நிச்சயமாக அந்த மலக்குமார்கள் எங்களுடைய உற்ற நேசர்களாக இந்த உலகத்திலும் இருப்பார்கள், எங்களை பாதுகாப்பார்கள். ஒரு சில விடயங்களிலே எங்களுடைய விடயங்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார். அதனை அவர்களே அந்த உயிரை கைப்பற்றக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே சொல்லுவார்கள் என்பதை அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு நிச்சயமாக எங்களுக்கு தேவை. அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு இல்லாமல் இந்த உலகத்திலே நாங்கள் ஒரு காலம் வாழ முடியாது. எனவே அந்த அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு எங்களுக்கு சரியாக கிடைக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வினுடைய ஒவ்வொரு விடயங்களையும் பாதுகாக்கக்கூடியவர்களாக, அதிலே அலட்சியம் செய்யாதவர்களாக, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். அல்லாவிடத்திலே நாங்கள் ஒவ்வொரு காலையிலும் எங்களை பாதுகாக்கும்படி அல்லாவிடத்திலே கேட்கிறோம். அதே போன்று ஒவ்வொரு மாலையிலும் அல்லாவிடத்திலே நாங்கள் எங்களை பாதுகாக்கும்படி வேண்டுகிறோம். எங்களுடைய காலை மாலை துஆக்களிலே வரக்கூடிய ஒரு துஆ தான் அல்லாஹுமா இன்னி அஸ்அலுகல் ஆஃபியா ஃபித் துன்யா வல் ஆஹிரா என்று வரக்கூடிய அந்த துஆ. அந்த துஆவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை என்னவென்றால், அல்லாஹும்மா ஹஃபத்னி மின் பைனி யதைய வ மின் ஹல்ஃபி வ அன் யமீனி வ அன் ஷிமாலி வ மின் ஃபௌகி வ அஊது பி அஸ்மதிக அன் உக்தால மின் தஹ்தி. யா அல்லாஹ், என்னை என்னுடைய வலது பக்கத்திலும் எனது இடது பக்கத்திலும், அதே போன்று எனக்கு முன்னாலும் எனக்கு பின்னாலும், எனக்கு மேலாலும் எனக்கு கீழாலும் என்னை நீ பாதுகாத்து விடு என்று நாங்கள் அல்லாஹ்விடத்திலே காலையிலும் பிரார்த்தனை செய்கிறோம், மாலையிலும் பிரார்த்தனை செய்கிறோம். அதே போன்று நாங்கள் கேட்கக்கூடிய வார்த்தை, யா அல்லாஹ், எனக்கு தெரியாமல் எனக்கு செய்யப்படக்கூடிய சூழ்ச்சிகள் இவைகளில் நான் விழுவதை விட்டும் நீ என்னை பாதுகாத்து விடு என்று நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம். எனவே அல்லாஹ்விடத்திலே காலையிலும் மாலையிலும் வருமனே துவா செய்வதன் ஊடாக அந்த பாதுகாப்பு கிடைக்காது. அதற்கு ஏற்றாற்போல் எங்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். இந்த துவாவையும் எங்களில் எத்தனை பேர் சரியாக பேணி பாதுகாத்து ஓதுகிறோம் என்பதும் கேள்விக்குறி. எங்களிலே அதிகமானவர்களுக்கு துவாக்கள் பாடமில்லை. சில இளைஞர்களை அழைத்து தொழுகையிலே ஓதக்கூடிய துவா என்று என்னவென்று கேட்டால் கூட சரியாக பாடம் இல்லாத ஒரு சூழலிலே எங்களுடைய இளைஞர்கள் இருக்கிறார்கள். காலை மாலை துவாக்கள் தெரியாத எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். காலை மாலை துவாக்கள் மிக மிக முக்கியமான துவாக்கள், எங்களுடைய பாதுகாப்புக்கு தேவையான துவாக்கள். இந்த துவாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேணி பாதுகாத்து வந்திருக்கிறார்கள். காலையிலும் மாலையிலும் ஓதி வந்திருக்கிறார்கள். அப்போ இந்த துவாக்கள் சரியாக ஓதப்பட வேண்டும். அதிலே மிக முக்கியமான ஒரு துவா இந்த துவா. யா அல்லாஹ், எங்களை எல்லா பக்கத்திலிருந்தும் எங்களை பாதுகாத்துவிடு. எங்களை அறியாமல் எங்களுக்கு தெரியாமல் செய்யப்படக்கூடிய சூழ்ச்சிகளிலிருந்தும் எங்களை நீ பாதுகாத்துவிடு என்று நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம். அதே போன்று தூங்கும் போது கூட அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பை கேட்ட ஒரு நிலையிலே தான் நாங்கள் தூங்கச் செல்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவையும் ஒவ்வொரு தூக்க சந்தர்ப்பத்திலும் செய்யும்படி எங்களிடத்திலே சொல்லியிருக்கிறார்கள். சஹீஹ் புகாரி என்ற கிரந்தத்திலே 6320 இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களிலே ஒருவர் தூங்கச் சென்றால் தன்னுடைய படுக்கை விரிப்பை பிஸ்மில்லா என்று சொல்லி நன்றாக உதறுங்கள். அதிலே தீங்கு செய்யக்கூடிய ஏதாவது இருக்கலாம், எனவே நன்றாக அதனை உதறுங்கள் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதற்கு பிறகு தூங்க செல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலே நீங்கள் இப்படி சொல்லுங்கள், பிஸ்மிக ரப்பி வபஅத் ஜம்பி, என்னுடைய ரப்பே, உன்னுடைய பெயரை கொண்டு என்னுடைய விலாப்புறத்தை நான் சாய்கிறேன். வபிக அர்ஃபஅஹு, உன்னுடைய பெயரை கொண்டுதான் அதனை நான் உயர்த்துகிறேன். இன் அம்சக்த நஃப்ஸி ஃபர்ஹம்ஹா, நான் இப்பொழுது தூங்க செல்ல போகிறேன், என்னுடைய உயிர் உன்னை நோக்கி வரப்போகிறது. இதுதான் அந்த தூக்கத்தினுடைய நியதி. அல்லாஹு தஆலா குர்ஆனில் என்ன சொல்கிறான், எவர்கள் தூங்கச் செல்கிறார்களோ அவர்களுடைய அந்த உயிர்களை நாங்கள் கைப்பற்றிக் கொள்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், யாருக்கு இன்னும் அந்த இந்த உலகத்திலே ரிஸ்க் இருக்கிறதோ, இந்த உலகத்திலே இன்னும் யாருக்கு காலம் இருக்கிறதோ அவர்களுடைய உயிரை நாங்கள் விடுகிறோம். எவர்களுடைய காலம் முடிந்து விடுகிறதோ அவர்களுடைய உயிரை அப்படியே நாங்கள் வைத்துக் கொள்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒவ்வொரு தூக்கமும் ஒரு சிறிய ஒரு மரணம். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவிலே சொல்லித் தருகிறார்கள், சொல்லும்படி, யா அல்லாஹ், என்னுடைய உயிரை நீ அப்படியே பிடித்து வைத்து கொண்டால், அதனை மீண்டும் விடாமல் அப்படியே வைத்து கொண்டால், ஃபர்ஹம்ஹா, அதற்கு நீ வேதனை செய்துவிடாதே, அதற்கு நீ இரக்கம் காட்டிக்கொள். தொடர்ந்து சொன்னார்கள், நீ ஒரு வேளை அந்த உயிரை மீண்டும் அதற்குரிய காலம் இருந்து அதனை விடுவாயேயானால், ஃபஹ்ஃபலுஹா பிமா தஹ்ஃபலு பிஹி இபாதக ஸாலிஹீ, உன்னுடைய சாலிஹான நல்ல அடியார்களை நீ எப்படி பாதுகாப்பாயோ அதே போன்று என்னையும் நீ பாதுகாத்துக்கொள் என்று நாங்கள் அல்லாஹ்விடத்திலே தூங்கச் செல்லும் பொழுது இந்த துஆவை செய்யும்படி கேட்கும்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார். இதையும் எங்களில் எத்தனை பேர் கேட்கிறோம் என்று தெரியாது. ஆனால் நிச்சயமாக நாங்கள் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். இதில் இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று, ஒருவேளை அந்த தூக்கம் எங்களுடைய மரணமாக இருந்தால் அல்லாஹ் அதன் மீது இரக்கம் காட்ட வேண்டும், வேதனை செய்யக்கூடாது, அதற்கு மன்னிப்பளிக்க வேண்டும். இது எங்களுடைய ஒரு பிரார்த்தனை. ஒருவேளை அல்லாஹு தஆலா எங்களுடைய ஜீவனோபாயத்தை வைத்து ரிஸ்கை வைத்து எங்களுடைய காலத்தை நீட்டி தந்தால் அந்த இடத்திலும் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு எங்களுக்கு தேவை. எப்படி அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு எங்களுக்கு தேவை என்றால், எப்படி சாலிகான நல்ல அடியார்களை அல்லாஹு தாலா பாதுகாக்கிறானோ அதே போன்று அல்லாஹு தாலா எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாவிடத்திலே நாம் கேட்பது. சாலிகான நல்லடியார்களுக்கு என்று ஒரு விசேடமான பாதுகாப்பு இருக்கிறது. அதனால் தான் இப்படி சொல்லி கேளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். எப்படி உன்னுடைய சாலிகான நல்லடியார்களை நீ பாதுகாப்பாயோ அதே போன்று என்னுடைய உயிரை மீண்டும் விடுவேயானால் அதனை நீ பாதுகாத்துக்கொள் என்று அல்லாஹ்விடத்திலே நாங்கள் கேட்க வேண்டும். அந்த சாலிகான நல்லடியார்களுக்கு அல்லாஹு தாலா பாதுகாக்கின்ற அம்சங்கள் நாம் ஏற்கனவே பார்த்தது போன்று ஏதோ ஒரு வகையிலே அல்லாஹு தாலா பாதுகாப்பான். அந்த பாதுகாப்பு நிச்சயமாக எங்களுக்கும் வேண்டும் என்கின்ற ஒரு பிரார்த்தனையும் இதிலே உள்ளடங்கியிருக்கிறது. இரண்டு விதமான பிரார்த்தனைகளும் இதிலே இருக்கிறது. எனவே அல்லாவினுடைய விடயங்களிலே நாம் அல்லாவுடைய அந்த சரியான விஷயங்களை பாதுகாத்தால் அல்லாஹு தாலா எங்களை பாதுகாப்பான். இதிலே நான் ஒவ்வொன்றாக உங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் கிடையாது. இதனை பாதுகாருங்கள், அல்லாஹ் பாதுகாப்பான். இப்படி செய்யாதீர்கள், அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். இப்படி செய்யுங்கள், அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். இது நான் சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது. நம் ஒவ்வொருவருக்கும் நாம் எதிலே பிழைவிடுகிறோம் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். நான் எதிலே தவறு விடுகிறேன் என்பது எனக்கு நன்றாக தெரியும். நான் சுபஹ் தொழுகையிலே தவறு விட்டால், நான் சுபஹ் தொழுகைக்கு ஜமாஅத்தோடு கலந்து கொள்வதில்லை என்றால், நான் சுபஹ் தொழுகைக்கு நேரத்தோடு எழும்பி தொழுவதில்லை என்றால் நான் இதிலே பிழையாக இருக்கிறேன். எனவே நான் என்னை திருத்த வேண்டும். நான் என்னுடைய ஏதாவது ஒரு விஷயங்களை சாதித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு ஹராமான வழியிலே நான் செல்கிறேன் என்றால் அங்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எனக்கு கிடைக்காது. அந்த ஹராம் கவர்ச்சியாக இருக்கலாம், அது பல கற்பனைகள் வளங்கள் உள்ளதாக இருக்கலாம், பல எதிர்கால திட்டங்களை உடையதாக அந்த ஹராம் கலந்த ஒரு விஷயம் இருக்கலாம். ஆனால் அதில் மூலமாக அல்லாஹ்வுடைய அந்த சரியான பாதுகாப்பு உதவி எனக்கு கிடைக்குமா என்றால் கிடைக்காது. ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் எங்களை வைத்து பார்த்து கொள்ளலாம். எதிலே நான் பிழைவிடுகிறேன், எதிலே என்னிடத்திலே தவறு இருக்கிறது என்பதை நாம் பார்த்து எங்களை திருத்திக் கொள்ள வேண்டியதுதான். அது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம், எங்களுடைய குடும்ப விஷயம் சார்ந்ததாகவும் இருக்கலாம், கணவன் மனைவி தொடர்பான விடயங்களாகவும் இருக்கலாம், பிள்ளை பெற்றோரோடு சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கலாம், பெற்றோருக்குரிய கடமைகளாகவும் இருக்கலாம், பிள்ளைகளுக்குரிய கடமையாகவும் இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம், அல்லாஹ்வினுடைய கட்டளை எதிலே இருக்கிறது என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். அதனை நாம் பாதுகாத்தால் நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு எங்களுக்கு கிடைக்கும். அதனை அதாவது தேடிய ஒரு நிலையிலே தான் எங்களுடைய இந்த உலக பயணம் இருக்க வேண்டும். இந்த மிக முக்கியமான ஒரு செய்தியை இந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏனைய பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். இத்தோடு என்னுடைய அந்த குறிப்பிட்ட ஒரு அந்த விஷயத்தோடு என்னுடைய அந்த பயானை முடித்துக்கொள்ள நான் விரும்புகிறேன். எனவே நாம் இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்ட ஏனைய விஷயங்களையும் அவதானித்து நாம் எங்களுடைய சந்தோஷமான மகிழ்ச்சியான நேரங்களிலும் அல்லாஹை ஞாபகம் செய்வது போன்று அந்த நேரத்திலும் அல்லாஹை நாங்கள் ஞாபகம் செய்தால்தான் கஷ்டமான வேளையிலும் அல்லாஹு தாலா எங்களையும் அது எங்களுடைய அந்த கஷ்டத்திலும் உதவி செய்வான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களிலே சிலரிடத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிழை என்னவென்றால், வீட்டிலே யாராவது சரி நோய்வாய்ப்பட்டு விட்டால், யாராவது மரணத்தருவாவிலே இருந்தால், அல்லது யாராவது சரி மரணித்து விட்டால், ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு அல்லாஹ்விடத்திலே கையேந்தி மன்றாடுகிறார்கள், தொழுகைக்கு நேரத்துக்கு வருகிறார்கள், ஜமாஅத்தோடு தொழுகிறார்கள், ஏனைய என்ன விஷயங்கள் நல்ல விஷயங்கள் செய்யணுமோ செய்கிறார்கள். அதே நேரத்திலே ஏனைய நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பதில்லை, அல்லாஹ்வுடைய விஷயங்களை பற்றி சிந்திப்பதில்லை, நாம் செய்யக்கூடிய தவறுகளை பற்றி அந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் யோசிப்பதில்லை. இப்படி நாம் இருக்காமல் எந்த மகிழ்ச்சியான சந்தர்ப்பத்திலும் துன்பமான வேளையிலும் அல்லாஹ்வின் பால் நெருங்கிய மக்களாக நாம் ஒவ்வொரும் இருந்தால்தான் அந்த இக்கட்டான சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வினுடைய உதவி எங்களுக்கு கிடைக்கும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த செய்த உபதேசத்தின் படிக்கு நானும் நீங்களும் நடப்பதற்கு அல்லாஹு தஆலா நம் ஒவ்வொருவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ்.